நான் இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், இந்திரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூரைக்காடல் சமாதி சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதி சேர்ந்த நெருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய நாடுகளில் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக மற்றைய சங்கங்களுக்கு இன்று அமைகின்றது. இந்த சத்சங்கத்தில் வழமை போல நாங்கள் பாபாஜியின் தெய்வீய குரல் புத்தகத்திலிருந்து நான் ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் தியான முத்திரையிலிருந்து கண்களை மூடிக்கொண்டு அதை உள்வாங்குங்கள். பல அற்புதமான விடயங்கள் உங்களுடைய சாதனைக்கும் வாழ்க்கைக்கும் உங்களை வந்து சேரும் சித்தத்திற்கு. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 385, 386, 387, 388 முடியுமானால். குழப்பம் மிகுந்த காலத்தில் வாழும் மக்கள் தங்கள் உடனடி பிரச்சனைகளை தீர்க்க இதோ இன்னொரு புத்தகம். அறிவியலோடு தத்துவத்தை இணைத்தும் கடவுளை விடாத தத்துவத்தை வெளிப்படுத்தியும் நூல்கள் வெளிவருகின்றன. அருளாளர், ஞானியர், முனிவர், புனிதர் ஆகியோரது அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா கோட்பாடுகளையும் கடந்த ஆன்மீக வழியை அவை எடுத்துரைக்கின்றன. இன்று மனித சமுதாயம் அழிவை தவிர்க்க வேண்டுமானால் முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிய கண்ணோட்டத்தை சமயம் உருவாக்குமா? நிச்சயமாக உருவாக்கும். அறிவியலும் தொழில்நுட்பமும் உருவாக்க நினைக்கும் ஒரே மாதிரியான தன்மையை அது நீக்கும் தன்மை படைத்தது. படைப்பவர் ஒருவரையும் அவரது படைப்பையும் பற்றிய விழிப்புணர்வு தேவை என வலியுறுத்தலாம். ஒருங்கிணைந்த சமய நோக்கில் இத்தகைய திணிக்கப்பட்ட உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட வேறுபாடுகள் இணைந்து ஒன்றாக வேண்டுமே தவிர அவை கடக்கப்படக்கூடாது. ஒற்றுமை என்றால் ஒரே மாதிரியான தன்மை அன்று. பல்வித தன்மைகள் ஒருங்கே இணைந்து ஆத்திகருக்கும் நாத்திகருக்கும் இடையே வேறுபாடு உண்டு. ஆனால் அவரவர் பின்பற்றும் கொள்கை ஓரளவிற்காவது அவர்களை பந்தத்திலிருந்து விடுதலைக்கு அழைத்துச் செல்கின்றது என்ற விழிப்புணர்வு தேவை. உலகத் தோற்றத்திற்கு அடிப்படையாக உள்ள முழுமையை அறிவதில் விடுதலை இருக்கின்றது. மனித உரிமைகளையும் முன்னேற்றத்திற்கான உரிமைகளையும் கூறி இலக்கை கோடிட்டு காட்டுவதே மனிதனின் நோக்கு. தனி மனிதனோ குழுவோ உலக நன்மைக்கும் சகோதரத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் நம்மால் தம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். பிளவுபடாத உலகே நம் இலக்காக அமைதல் வேண்டும். கடவுளின் தாய்த்தன்மையை ஒப்புக்கொள்ளாத வரை சகோதரத்துவம் என்பது வெறும் குறிக்கோளாகவே இருக்கும். தனிமனித தெய்வீக தன்மைகளை அங்கீகரிக்கும் போதுதான் சகோதரத்துவம் சாதிக்கப்படும். நம் வாழ்க்கை முழுவதும் சுதந்திரத்தை பற்றியே சுழல்கின்றது. இதனை எப்படியும் காப்பாற்ற வேண்டும். அகில உலக ஒற்றுமையால் அமைதியை வலிமையாக்கி, போர்ப்பயத்தை நீக்கி, மக்களை அமைதிக்கான செயல்களில் ஈடுபடச் செய்வதால் முன்னேற்றம் ஏற்படும். பின்வரும் பக்கங்களில் பயன்தரும் பரிந்துரைகள் பல விவாதிக்கப்பட்டுள்ளன. இவற்றை கவனமாக படித்தால் மக்கள் ஒன்றுபட வழி கிடைக்கும். மனிதன் என்பவன் மனத்தால் வாழ்கின்றான். மனத்தின் ஆற்றல் குறிப்பிட்ட எல்லை வரை செல்வதால் தன்னுள் இருக்கும் தெய்வீக சக்தியை கூட அவன் அறிவதில்லை. தனிச்சக்தி பெரும்பாலும் சிறைப்பட்டே கிடக்கின்றது. அது நன்கு பயன்பட தெய்வீகத்தின் துணை தேவை. மனிதன் உயர் மனிதனாக அவனிடத்து உயர் மனம் வேண்டும். அது மனத்தையும் உடலையும் கருவியாக பயன்படுத்த வேண்டும். உயர் மனம் என்பது ஓர் உணர்வு. அது நம் இயல்புக்கு அப்பாற்பட்டது. அறிவுள்ள மனிதன் உலகத்திற்கு தக்கபடி தன்னை மாற்றிக்கொள்கின்றான். அறிவு குறைந்தவன் உலகத்தை தனக்கேற்ப மாற்ற நினைக்கின்றான். இதை அறிந்தவர் அசாதாரண மனிதர். கடவுள் அப்போதுக்கு போது அற்புதங்களை செய்கின்றார். பாபாஜி கூறுகின்றார், உங்களுக்கு நீங்களே அமைதியை கொண்டு வர வேண்டும். கொள்கை வெற்றியே அமைதியை தரும். எழுவதிலும் பேசுவதிலும் நாம் மிகவும் எழுதுவதிலும் பேசுவதிலும் நாம் மிகவும் அவசரப்படுகின்றோம். இவை தகுதியிலே அன்றி முழுமையல்ல. நாம் காதலிக்கின்றோம், குடிக்கின்றோம், பயந்த ஆடுகளைப் போல் ஓடுகின்றோம். ஆனால் உட்கார்ந்து கடவுளின் தாய்த்தன்மையை தியானிக்க மறுக்கின்றோம். மாறும் சூழ்நிலைகளில் மாறுவதில் தான் வாழ்க்கையின் வெற்றி அமைகின்றது. குழந்தையைப் போல் விளையாட வேண்டும், இளைஞனைப் போல் துணிச்சல் வேண்டும், ஞானியைப் போல் உரிய நேரத்தில் நிலைக்க வேண்டும். சுருக்கமாகச் சொன்னால், மரணத்திற்கு மரணம் கொடுங்கள். மிக பழங்காலத்திலிருந்தே மனிதன் இயக்க சக்திகளை தனக்கேற்றவாறு மாற்ற முயன்று வருகின்றான். பின்வரும் பக்கங்களில் ஒரு மனிதனின் வாழ்க்கை கதை விவரிக்கப்படுகின்றது. வரலாற்றை விட இங்கு விளக்கம் அதிகம். இவை வெறும் துதிப்பாடல்கள் அல்ல, சமய நம்பிக்கையையும் பயங்களையும் வெளிப்படுத்தும் தெய்வீக எண்ணங்கள். இந்த எழுத்தாளர் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார். அப்போதெல்லாம் அவர் ஆறுதலுக்கும் நம்பிக்கைக்கும் கடவுளின் பொய்த்தன்மையை பற்றி கொண்டிருக்கின்றார். பாபாஜியின் பிரிவை கஷ்டத்துடன் தாங்கி இருக்கின்றார். மக்கள் துயரை துடைக்க சமயத்தை நாடி இருக்கின்றார். அடுத்த உலக வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கைக்கு நேர்மாறாக அமையும். ஏழ்மை, செல்வம், கர்வம், அடக்கம், எஜமான், அடிமை ஆகியவை நேரெதிராக மாறும். அவரது அடுத்த பாதி மூன்றாம் அவர் ஆகியோர் சமய சீர்திருத்தத்தை விட உயர்ந்த நிலைகளாகிய தீர்க்க தரிசனம், உண்மையின் தூது ஆகிய நிலைகளை அடைவர். மனித பிறவி பெறுவதற்கு அரிது. தேவர்களும் அதற்கு ஆசைப்படுகின்றார்கள். பாவம் நீக்கி தெய்வீகத்தை உணர மனித பிறவியால் தான் முடியும். ஆத்மாவும் பரப்பிரம்மமும் வேறன்று என உணர்வதே இந்து சமயத்தின் அடிப்படை நோக்கம். அதன் முக்கிய பணி மனிதனுக்குள் உள்ள தெய்வீக தன்மையை உயர்த்தி, கீழான எண்ணங்களை நீக்கி, சகோதரத்துவத்தை உணர்த்தும். ஒற்றுமையாயிருக்கச் செய்வதே நம்முடைய எண்ணங்களும் அனுபவங்களும் பிரேம பக்தியின் உயர்ந்த வெளிப்பாடு. கணவனுக்கு மனைவி செய்யும் தன்னலமற்ற தொண்டினை போன்றது இது. வேதாந்தத்தின் அடிப்படையிலும் அறத்தின் அடிப்படையிலும் அமைந்தவை இவை. பக்தி என்பது அமுதஸ்வரூபம், சாந்தி ஸ்வரூபம், பரமானந்தம் உயர்ந்தவை. எல்லாவற்றையும் விட இது மிக உயர்ந்தது. ஆன்மீக உறவு கடவுளின் அருள் பெற்ற ஞானியர் மூலம் உண்டாகின்றது. ஆனால் அதை பெற நாம் முயற்சி செய்தல் வேண்டும். கடவுள் கருணையின் ஊற்று, அன்பு வடிவானவர் என முனிவர்களும் சான்றோர்களும் எடுத்துரைக்கின்றனர். இந்தியா சமய பரிசோதனைக்கு ஏற்ற பெரிய களமாக இருக்கின்றது. ஆன்மீகத்தின் தாய்நாடு என அழைக்கப்படுகின்றது. இங்குதான் ஞானியரும் முனிவரும் அவதார புருஷரும் சித்த புருஷரும் தோன்றுகின்றனர். இந்து சமய மே பல நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெய்வங்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இவ்வுலகத்திற்கு வந்தார். முக்தியை நாடுவோருக்கு அதை கொடுப்பதே அவரது பணி. இந்திய ஞானத்தை விவேகானந்தர் மேற்குலகத்திற்கு மேற்கே எடுத்துச் சென்றார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பக்தர் கூட்டம் பெருகியது. எல்லா நிலையைச் சேர்ந்த மக்களும் ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்தனர். புனித வாழ்க்கையை, புனித வார்த்தையை ஞானமில்லாமல் ஆசையில் கட்டுண்டு கிடக்கும் மக்களுக்கு உபதேசியுங்கள் என்று தம் சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அவர். இலக்கை காக்க அவர் தளராது முயன்றார். மறையை உபதேசிக்க எல்லா இடங்களுக்கும் சென்றார். எல்லா பொருள்களும் ஒருங்கிணைந்தவை, எல்லாம் நிலையற்றவை. ஆற்றலோடு முயன்று முத்தி அடையுங்கள் என்று திரும்ப திரும்ப சொன்னார். அவர் இதனை உபதேசித்தார். துக்கம் இருக்கின்றது, அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த துக்கம் நீக்கப்படலாம், ஆனால் அதற்கு ஒரு வழி உண்டு. இந்த நாலு உண்மைகளும் அவர் உபதேசங்களுக்கு அடிப்படையாக விளங்குகின்றன. அவர் சொன்னார், ஒன்றைத்தான் நான் உபதேசிக்கின்றேன், துக்கம், துக்க நீக்கம். விவேகானந்தர் நோய் நீக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றார். நோய் நீக்கும் ஆன்மீக மார்க்கத்தில் அவர் ஒரு வழியை கையாண்டார். துயரம் வாழ்க்கையோடு சேர்ந்தது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். வாழ்க்கையில் நோய், முதுமை, மரணம் ஆகியவை துயரம் தருபவை என்பதை அவர் முன்னரே அறிவார். ஆனால் அவர் செய்த பரிசோதனையின் விளைவாக வாழ்க்கை முழுவதுமே துக்கமயம் என உணர்ந்தார். இது அவரது தோல்வியே. நம்பிக்கை உண்மையை குறிப்பது அன்று. வாழ்க்கையில் உள்ள துயரம் அதை துடைப்பதற்கு நேர்வழி உண்டு என்பதை காட்டுகின்றது. ஒருமுறை விவேகானந்தர் கேட்டார், உலகம் எரிந்து கொண்டிருக்கும் போது எப்படி சிரிப்பும் மகிழ்ச்சியும் சாத்தியம்? இருளால் சூழப்படும் போது ஏன் விளக்கை தேடக்கூடாது? இந்த உடம்பு வீணாக்கப்படுகின்றது, இறுதியில் மரணத்தில் முடிகின்றது. எவ்வளவு அழகான நோக்கு! இதைவிட சிறந்த ஒன்று இருக்க முடியுமா? துன்பத்தின் காரணத்தை கண்டறியும் போது அது போக்கப்படலாம், ஏனெனில் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. ஒவ்வொரு செயலும் சூழலையும் நிபந்தனையையும் பொறுத்ததே அமைகின்றது. நெருப்பு என்பது 12 புனைப்புக்கள் உடையது. இருப்பு என்பது 12 புனைப்புக்கள் உடையது. இவற்றில் 2 முக்கியமானவை தாகம், அறியாமை. நான் என்பதன் அடிப்படையில் அமைந்த வாழ்க்கை எல்லா துயரங்களிலும் நம்மை கொண்டு செலுத்துகின்றது. அறியாமை என்ற வேரை அழித்தால்தான் முக்தி கிடைக்கும். மற்றுமோர் உண்மை அறியாமை. ஆசை காரணமாக சம்சார சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு செயல் அதன் நிபந்தனைகளை பொறுத்திருப்பதால் நிபந்தனைகளை நீக்கியவுடன் அச்செயலும் மறைதல் வேண்டும். அறியாமையே துயரத்திற்கு காரணம். அறியாமை நீங்கினால் சங்கிலியின் மற்ற புனைப்புக்கள் அறுபடும், துயரத்திலிருந்து விடுதலை கிட்டும். இந்த நிலைக்கு நிர்வாணம் என பெயர். அச்சொல்லுக்கு குளிர்ச்சி, ஓய்வு, இருப்பின் முடிவு என்பன பொருளாகும். இதனால் புறவியிலிருந்து விடுதலை கிட்டும். இங்கு தவிர்க்க வேண்டிய எதிர்முனைகள் 2 உள்ளன. காமவயப்பட்ட வாழ்க்கை, தன்னைத்தானே துயரப்படுத்தி கொள்ளுதல். இவை 2 லாபமற்றவை. இவற்றிலிருந்து விடுபட சரியான நம்பிக்கை, சரியான செயல், சரியான வாழ்க்கை, சரியான முயற்சி, சரியான எண்ணம், சரியான தியானம் ஆகியவை தேவை. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று 4 பக்கங்கள் படிக்கப்பட்டது. அதில் பலவிதமான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இன்றைய வாசிப்பில் பாபாஜியின் விடயங்களும் சில கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பாபாஜியால் மற்ற அருளாளர்களுடைய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதிலும் முக்கியமாக விவேகானந்தரை பற்றி இன்று ஒரு ஒரு அரை படிப்புக்கு விவேகானந்தருடைய அருள் வாக்குகள், அவருடைய செயல்களை பற்றி போட்டிருக்கின்றார்கள் பாபாஜியின் புத்தகத்தில். ஆகவே எல்லா அருளாளர்களுடைய விடயங்களும் எங்களுக்கு தேவை. விவேகானந்தர் மிகவும் மீந்த அருளாளர். அவர் ராமகிருஷ்ண பரமாத்மாவின் சீடர். ஆகவே அவருடைய செய்திகளை இன்று படித்தோம். அவருடைய நோக்கை படித்தோம். அவர் மேலை நாட்டுக்கு கொண்டு வந்து செய்த ஆன்மீக தியாகங்களை படித்தோம். ஆகவே இன்றைய வாசிப்பில் இருந்து அது மேலும் சில கருத்துக்களை எடுப்பதற்கு இன்று இறைவன் ஐயாவும் கார்த்திகேயன் ஐயாவும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் வரவை போன்ற பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற அருள் வாக்கியங்களை மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக பார்த்து அதை மனத்தில் ஆழமாக நிலைநிறுத்தி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து சாதனைகளை மீண்டும் மீண்டும் செய்வோமாக. நம் வாழ்க்கை முழுவதும் உலகத்தையே சுற்றியுள்ளது என்பது பற்றிய விளக்கம். மனிதன் என்பவன் மனத்தால் வாழ்கின்றான். மனிதன் உடல் உயர்மனமாக இருக்க வேண்டும். அறிவு கூடியதன் பலனை நாங்கள் அறிவு கூடியவன் அதன் பலனை அடைகின்றான். கடவுளின் உட்பன்மையை சிந்திக்க வேண்டும். மரணத்துக்கு மரணம் பற்றிய அறிவு பற்றிய விளக்கம். தீர்க்க தரிசனம் பற்றிய முக்கிய விளக்கம். மனித பிறப்பின் முக்கியத்துவத்தை பற்றிய புதிய விஷயங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து அதன்படி உருவ வேண்டியதன் முக்கியத்துவம். பக்தி என்பது அமுத சுரூபம். பரமானந்தம் பற்றிய விளக்கங்கள் கூறப்பட்டது. அதை நாங்கள் கடைபிடிப்பதன் முக்கியத்தை அறிய வேண்டும். கடவுள் கருணை நூற்று. முக்தியை நாட வேண்டும் என்பது பற்றிய விளக்கம். துக்கத்திற்கு ஒரு காரணம் உண்டு. துக்கம் துக்க நீக்கம். துயரம் வாழ்க்கையோடு சேர்ந்தது. வாழ்க்கை முழுவதும் துன்பகங்கள் பற்றிய விளக்கத்திலிருந்து நாம் ஒவ்வொரு செயலும் சூழலை பொறுத்த என்பதை பற்றி நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அறியாமை என்ற வேரை அழித்தால் முக்தி கிடைக்கும் என்பது பற்றிய விளக்கம். அறியாமையே துயரத்துக்கு காரணம். எனவே நாம் அறியாமையில் இருந்து விடப்பட்டு எனவே நாம் அறியாமையில் இருந்து விடபெற கூடிய அறிவுரைகளை நாம் கடைபிடித்து அதிலிருந்து மீண்டும் சாதனைகளை மீண்டும் முகந்து செய்வோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம். நன்றி இறைவன் ஐயா. அதை மிகவும் அணித்தரமான முறையில் பல முக்கியமான விடயங்களை உங்களுடைய சுருக்கத்தில் எடுத்து தந்தீர்கள். அதை விடவும் இன்னும் ரெண்டு மூன்று விடயங்களை நாங்கள் இதிலிருந்து நோக்கலாம் என்று நாங்கள் படித்தவற்றிலிருந்து ஒரு இடத்தில் பாபாஜி கூறுகின்றார், உங்களுக்கு நீங்களே அமைதியை கொண்டு வர வேண்டும். கொள்கை வெற்றியே அமைதியை தரும் என்று சொல்கின்றார் ஒரு இடத்தில். அது மிகவும் முக்கியமானது. அது உங்களுடைய சொந்த சாதனை பயிற்சியை நீ குறிக்கின்றது. கூடுதலாக அதற்கு மேலாக மனித பிறவி பெறுவதற்கு அரிது. தேவர்களும் இதற்கு ஆசைப்படுகின்றார்கள். பாவம் நீங்கி தெய்வீகத்தை உணர மனித பிறவியில்தான் முடியும். ஆத்மாவும் பரபிரம்மமும் வேறன்று என உணர்வதே இந்து சமயத்தின் அடிப்படை நோக்கம் என்று சொல்லப்படுகின்றது. இது மிகவும் முக்கியமான செய்தி. ஏனென்றால் தேவலோகத்தில் தேவர்களும் நரக லோகத்தில் அரக்கர்களும் இருக்கின்றார்கள். அந்த லோகத்திற்கும் நாங்கள் எங்களுடைய ஆன்மா செல்லவிருக்கின்றது. இறப்பின் பின் ஒவ்வொரு உடலை எடுத்து உடலை இறக்கும் போது அங்கு போய்த்தான் மீண்டும் வந்து உடல் எடுக்கின்றது என்பது சைவ சித்தாந்த கருத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது பேராசிரியர்கள் மூலமாக. ஆகவே இந்த ரெண்டு உலகத்திற்கு நாங்கள் சென்று வந்தாலும் சைவ சித்தாந்தம் முழுமையாக சொல்கின்றது, நீங்கள் அங்கு போய் அனுபவிப்பதற்கு நீங்கள் இந்த மனித உடலில் அங்கு இருக்க மாட்டீர்கள், அங்கு ரெண்டு உடல்கள் தரப்படுகின்றது என்று அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் அந்த உடல்களை பற்றி படித்திருக்கின்றோம். இங்கு என்ன முக்கியமானதென்றால் இன்றைய வாசிப்பில் தேவர்கள் கூட இந்த மனித உடல் எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இந்த மனித உடல் கிடைப்பது அரிது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னென்றால் இந்த உடலில் இருந்துதான் நாங்கள் பதிஞானத்தை பெறலாம் என்பதுதான் உண்மை. அது தேவர்களாக இருக்கலாம், முனிவர்களாக இருக்கலாம், இவர்களும் எந்த சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி நரகத்தில் இருந்தாலும் சரி இந்த உடலில் வந்து வினைகளை ஆற்றி பதிஞானத்தை இறைவன் கொடுக்கும்போது அடைவதென்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கை கருத்து. ஆகவே நாங்கள் இன்றைய சத்சங்கத்தில் இருந்து எங்களுக்கு கிடைத்த இந்த மனித பிறப்பினை இன்னும் நேரம் தாழ்த்தி அதை வீணாக்காது எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு அதிலிருந்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய ஆன்மீக பயணத்தை சத்குரு கிரியா பாபாஜியின் அடியின் கீழ் அவரை பின்பற்றி சென்று கொண்டிருந்தால் அவர் எங்களுக்கு பதிஞானத்தை கொடுப்பார் என்பது நாசுக்காக இந்த வாசிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய வாசிப்பில் இப்படியான பல விடயங்கள் இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விவேகானந்தருடைய அருள் வாக்குகளும் சிலவற்றை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய பணிகளும் அவருடைய தொண்டு பணிகளும் இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவருடைய குரு ஒரு தெய்வீக புருஷர், அவதார். ஆகவே இந்த அவதார் என்பதும் அருளாளர் என்பதற்கும் உரிய வித்தியாசங்கள் சிலருக்கு மனதில் அது ஒரு கேள்வியாக எழுந்தாலும், அவதார் என்பது இறைவனிடமிருந்து நேரடியாக இறை தூதுவர்களாக இந்த உலகிற்கு வந்து எங்களுடைய ஈடேற்றத்திற்கு உதவி செய்பவர்கள், அவர்கள் தான் அவதார். அருளாளர்கள் என்று சொல்வது மேலிருந்து ஒரு குறிக்கப்பட்ட ஆன்மாக்களை இறைவன் தெரிவு செய்து அவர்களை அருளாளர்கள் மூலம் அருளாளர்களாக இந்த உலகத்தில் மக்களுக்கு தேவையான செய்திகளை ஆற்றுவதற்கு, சேவையை ஆற்றுவதற்கு அவர்களை கொண்டு வருவது தான் அருளாளர்கள். ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையில் முக்கியமான வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வகையில் தான் நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் எங்களுடைய குருவாக அமைந்திருப்பதே, பெரம்பொருளிடமிருந்து எங்களுக்கு குருவாக கிடைத்திருப்பதே எங்களுடைய மூல குரு மகா அவதார் பாபாஜி அவர்கள். எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், ஒரு அவதார புருஷர் எங்களுக்கு குருவாக கிடைத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் கொடுத்து வைத்ததை, இந்த பிறப்பு, இந்த உடலை நாங்கள் பயன்படுத்தி சாதனையில் வெல்ல வேண்டும் என்று சொல்லி, இன்று கார்த்திகேயன் ஐயா அவருடைய பணி காரணமாக வரவில்லை என்று இங்கு கேள்விப்படுகின்றேன். ஆகவே கார்த்திகேயன் ஐயா இன்று இல்லாதபடியால் இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து மூன்றும் சனிக்கிழமை சத்சங்கத்தில் சந்திப்போம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.